இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு வெளிப்படுத்தின புஸ்தகத்திலே சர்தை சபையினுடைய காரியங்களை நாம் சிந்திப்போம். வெளிப்படுத்தல் 3:1
சர்தை சபையின் தூதருக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய்.
போதும், இங்கு நாம் வாசிக்கிறோம். சர்தை சபையானது 5வது சபை. தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு சபைக்கும் அவர் சொல்லுகிற பொழுது அவருடைய அதிகாரம் என்ன என்கிறதை முதல் வசனத்தில் சொல்லி விளக்கிவிட்டு பின்பு காரியங்களை தேவன் விவரிக்கிறார். அப்படியாக சர்தை பட்டணத்து சபைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தையிலே தன்னுடைய வல்லமை என்ன, தன்னுடைய அதிகாரம் என்ன, தன்னுடைய நிலைமை என்ன என்கிறதை அந்த அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறார். அதில் முதல் வரிசையில் நாம் பார்க்கும்போது 7 ஆவிகள், 7 நட்சத்திரங்கள், சோத்ரம், 7 ஆவிகள், 7 நட்சத்திரங்களை தேவன் இங்கே குறிப்பிடுகிறார். 7 ஆவிகள் என்று சொன்னால் தேவனுடைய 7 ஆவிகள், ஆனால் தேவனுடைய ஆவி ஒன்று தான். ஆனால் எப்படி 7 இங்கே பிரிந்திருக்கிறது? அதே மாதிரி கிறிஸ்துவானவர் விடிவெளி நட்சத்திரம் ஒருவராயிருக்கிறார். அந்த விடிவெளி நட்சத்திரம் 7 நட்சத்திரங்களாக மாறியிருக்கிறது. நாம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்கும்போது இருளில் பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரம் கிறிஸ்து. அப்போ அந்த கிறிஸ்து தன்னுடைய கரத்திலே அவருடைய வார்த்தையை வைக்கும்போது 7 நட்சத்திரங்களுடைய பிரகாசம் வெளிப்படுகிறது. வெளிப்படுத்தல் 1:4-5 வாசிப்போம். கிறிஸ்துவானவர் அந்த கிறிஸ்துவானுடைய வார்த்தையை 7 ஆவிகள் அங்கீகரிக்கிறது. 7 ஆவிகளால் உண்மையான சாட்சியை பெற்றிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு 7 சாட்சிகள் தேவை. சங்கீதம் 12:6 வாசிப்போம். கர்த்தருடைய சொற்கள் 7 தடவை சுத்த வெள்ளிக்கொப்பான சொற்களாய் இருக்கிறது. அப்போ தங்கத்தை விட வெள்ளியை விட அதிக விலை மதிப்புள்ள தேவனுடைய சொற்கள், ஆமாம், சுத்த சொற்களாக 7 தடவை புடமிடப்பட்டிருக்கிறது. 7 தடவை உருக்கி புடமிடப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு வார்த்தையை 7 தடவை உருக்கி புடமிடலாம்? மண்குகையில் அப்படின்னா, மண் குகையில்னா எப்படி மண் குகையில் உருக்கிறது? யாருக்கு அது தெரியுமா? நான் இது கடந்த வாரம் பேசியிருக்கேன் இந்த காரியத்தை. மண் குகையில உருக்கி புடமிடப்பட்டது, நம்முடையது புடமிடப்பட்டது, ஏற்கனவே அது புடமிடப்பட்டிருக்குது. இந்த கிறிஸ்துவாங்க வார்த்தை புடமிடப்பட்டது. எங்கே புடமிடப்பட்டது? அதான் இப்ப கேள்வி. இருதயத்தில் இந்த வார்த்தையிலேயே அதனுடைய பொருள் இருக்கிறது. சொற்கள் தான் புடமிடப்படுறது. சொற்கள் வந்து இப்போ அரிசியை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு சாப்பாடாக்குனா தான் சாப்பாடாக மாறும். அரிசியை எப்படி சாப்பாடாக மாறும்? சோத்திரம். இந்த சொற்கள் மண் குகையில் புடமிடப்பட்டது. மண் பாண்டம்னா இருதயம், சரீரம். எந்த சரீரத்தில் புடமிடப்பட்டது? கிறிஸ்துவின் சரீரத்தில் புடமிடப்பட்டது. அப்போ ஏழு வகையான தேவனுடைய பிரமாணங்களை கொண்டு கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றப்பட்டது. இப்போ தங்கத்தை வந்து எப்படி புடமிடலாம், ஏழு தடவை புடமிடணும் தங்கத்தை. அப்போ அதை தெரிஞ்சோம்னா எப்படி கிறிஸ்துவனுடைய வார்த்தை ஏழு தடவை புடமிடப்பட்டிருக்கிறாங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம். தங்கத்துக்கு வந்து நாளுக்கு நாள் விலை ஏறிட்டே போகுது, ஏன் மற்ற பொருளுக்கு இல்லாத விலை அதுக்கு போகுது அப்படின்னா அது ஏழு தடவை புடமிடப்பட்டாலும் அப்படியே தான் இருக்கு. அப்போ ஒரு தடவை ஒரு காரியத்திலேயே ஏழு தடவை புடமிட்டால் அது வந்து சரியானதல்ல. இப்போ தங்கத்தை வந்து நெருப்பில் போட்டோம்னா உரிய தங்கமாக தான் நிற்கும். அதே தடவை ஏழு தடவை நெருப்பில் போட்டு உருக்குனா அது வந்து ஏழு தடவை புடமிடப்பட்டதுன்னு அர்த்தம் அல்ல. அது எத்தனை ஆயிரம் தடவை உருக்குனாலும் அந்த நெருப்புக்கு அது உருமாற்றம் இல்லாமல் அப்படியே தான் இருக்கும். அப்போ அது ஒரு தடவை தான். இதே மாதிரி ஏழு வகையில் வந்து அந்த தங்கத்தை புடமிடப்பட்டால் அந்த தங்கம் தங்கமாகவே தான் இருக்கும். அப்போ என்னென்ன வகையில் தங்கத்தை புடமிடப்பட்டதை நம்ம பார்த்துருக்குறோம். நெருப்பு எல்லாரும் முதல்ல பார்த்துருக்குறாங்க. வேறு என்னென்ன வகையில் தங்கத்தை பரிசோதிக்கலாம், தங்கத்தை தங்கத்தை விரும்பி தங்கத்தோட தங்கத்தை நேசித்து தங்கத்தினுடைய அருமை பெருமையில் தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லா தெரியும். தூரமாக இருக்குது அதனால் தெரிய மாட்டேங்குது சோத்திரம். சரி நானே சொல்லிடுறேன். தங்கத்தை ஒரு ஆயிரம் வருஷம் கடலுக்குள்ளே போட்டு வச்சு கடலில் தண்ணியில் போட்டு வச்சு எடுத்தாங்க கூட அது ஒன்றுமே மாறாது. அது அப்படியே எத்தனை ஆயிரம் வருஷம் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சு எடுத்தாலும் அது தங்கம் தங்கமாகவே தான் இருக்கும். முதல்ல நெருப்பு, நெருப்பில் உருகுனா உருமாற்றம் அடைந்து வேற ஒரு மாதிரி வந்து நிற்கும், அது எங்கேயும் ஆவியாகி போகாது. அப்புறம் தண்ணி இல்லை அது உருமாற்றம் அடையாமல் அப்படியே இருக்கும். அப்புறம் மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அமிலம். தங்கத்தை உருக்குறதுக்கு ஒரு அமிலம் இருக்குது, அந்த அமிலத்தில் போட்டோம்னா அமிலத்தில் வந்து அமிலத்தில் உருகி வந்து திரும்பவும் அந்த அமிலத்தை சூடு பண்ணோம்னா திரும்பவும் தங்கமாக கிடச்சிடும். ஒன்றுமே இல்லாமல் போனாலும் திருப்பி வேற ஒரு நிலைமைக்கு மாறும், திருப்பிக்கு வேற ஒரு நிலைமைக்கு மாற்றலாம். திரும்பவும் அதை ஹீட் பண்ணோம்னா திரும்பவும் அந்த தங்கமாக நம்மளுக்கு கிடச்சிடும். அப்புறம் தங்கம் வந்து ரப்பர் மாதிரி குளகுளா அப்படின்னாலாம் போகாது, அது ஒரு எடுத்து நம்ம கையாளுவதற்கேற்ற ஒரு கடினத்தன்மை அதுக்கு இருக்கும். அப்புறம் ஆயுள் காலம், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அது அப்படியே இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் வராது. அப்புறம் வந்து அது வேலைத்திறன், நிறைய பூ வேலைகள் அதுக்கு இதெல்லாம் நிறைய செய்யலாம். நம்முடைய வேலைகளுக்கு என்ன மாதிரி வேலை செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தங்கத்தை போட்டு உருக்கி நம்ம எந்த பொருள் வேணாலும் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த எல்லா திறமை இருக்கிறதுனால தங்கத்தை வந்து எல்லோரும் விரும்பி வாங்குறாங்க. இப்போ தங்கத்தை ஏழு தடவை புடமிடுங்கிறது இதுதான். அப்போ இது போல் கிறிஸ்துவனுடைய வார்த்தை எப்படி ஏழு தடவை புடமிடப்படுகிறது சொல்லுங்கள் பார்ப்போம். கிறிஸ்துவனுடைய வார்த்தை நம்மளுக்கு அன்பில் ஆண்டவர் நேசிக்கிறார். அப்போ அன்பு ஏழு தடவை நம்மளை நேசித்தார்னா அது ஏழு தடவை புடமிடப்பட்ட மாதிரி அர்த்தம் இல்லை. ஏழு தடவை தேவன் நம்ம மேல் கிருபையாக இருக்கிறார். ஏழு எழுபது தடவை கிருபையாக இருந்தாலும் அது ஒரு முறை தான் அது பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஏழு வகையான காரியங்களிலே தேவனுடைய வார்த்தைகள் புடமிடப்பட்டிருக்க வேண்டும். அது என்னென்ன காரியம் யாருக்காவது ஏதாவது
சிந்திக்கணும்?
அது வந்து எல்லாமே வந்து அது இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற காரியங்கள். சோத்ரம். இன்னொரு வசனம் வாசிப்போம், வெளிப்படுத்தல் நாலாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் வாசிப்போம்.
முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. இந்த
போதும். இங்க பாத்தீங்கன்னா ஏழு ஆவிகள் அங்க சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறது. ஏழு அக்னி தீபங்கள் அங்க எரிஞ்சிட்டு இருக்குது. அப்ப ஏழு தடவை பரிசோதிக்க கூடிய திறமையுள்ள அக்னி தீபங்கள் அங்க எரிஞ்சிட்டு இருக்குது. ஏழு ஆவிகள், அப்ப ஏழு ஆவிகள், அப்ப ஏழு ஆவிகள் அதை பரிசோதிக்கப்பட்டு அதுல இருக்கிற வெளிச்சம் வந்துட்டு இருக்குது. இப்ப எப்படி தேவனுடைய நம்ம ஒன்னாம் வசனத்துல வாசிக்கிறோம், ஏழு ஏழு ஆவிகள் ஏழு நட்சத்திரங்கள், இந்த ஏழு ஆவிகளும் ஏழு நட்சத்திரங்களாக வெளிப்படுகிறது. வெளிப்படுத்தல் அஞ்சாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வாசிப்போம். போதும். இங்க ஆட்டுக்குட்டிக்கு பாத்தீங்கன்னா ஏழு கொம்பு இருக்குது, ஏழு கண் இருக்குது. இந்த ஏழு கண்களை என்ன பண்றது, பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகள். என்ன இந்த ஏழு ஆவிகள்? இந்த ஏழு ஆவிகள் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஏழு தடவை தேவனுடைய வார்த்தையை பரிசோதிக்கப்படுவது எப்படி, அல்லது தேவனுடைய வார்த்தையை ஏழு தடவை புடமிடப்படுகிறது எப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். எல்லாமே ஏழு எல்லாம் வருது. இது எப்படி ஒரு ஒரு தேவனுடைய காரியங்கள் ஏழாக மாறியிருக்கிறது? சோத்ரம் இன்னும் ரெண்டு வசனம் கூட வாசிப்போம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் என்ன புரியுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். சகரியா மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம், சகரியா மூணு ஒன்பது. மூளைக்கல்லின் மேல ஏழு கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மூளைக்கல்லுங்கிறது கிறிஸ்துவ மூளைக்கல், அது நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த மூளை கண்களில் மூளை கல்லில் ஏழு கண்கள் வைக்கப்பட்டிருக்குது. ஏழு கண்கள்லாம் வந்து அதை பார்க்குது. அங்கே வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் பார்க்குறோம், கிறிஸ்து வந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அங்கே ஏழு கண்கள் அதுக்கு இருக்கிறது. ஏழு கொம்புகளும் ஏழு கண்களும் இருக்கிறது. இப்போது இந்த மூளைக்கல்ல வந்து ஏழு கண்கள் பார்க்கிறது. அப்போ மூளைக்கல் கிறிஸ்து, அந்த கிறிஸ்துவிலேருந்து வெளிப்படுகிற காரியங்கள் ஏழு கண்கள். இது எப்படி என்னவாக இருக்கும் இந்த ஏழு கண்கள்னா? சரி, இன்னொரு காரியம் கூட பார்த்துருவோம். சகரியா நாலாம் அதிகாரம் ஏழுலேருந்து பத்து வரை வாசிப்போம். சந்தோஷமாய் பார்க்கிறது. கர்த்தருடைய ஏழு கண்கள் வெளிப்படுத்தின புத்தகத்திலையும் பார்க்கிறோம், இது வந்து பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகள். அப்ப மூளைக்கல்லுன்னு சொன்னா, மூளைக்கல்ல வந்து நம்ம ஒரு இடத்துல வச்சு ஒரு பில்டிங் கட்டணும் அல்லது ஏதோ ஒரு காரியம் செய்யணும்னு சொன்னா, அந்த மூளைக்கல்லுக்கு, அந்த மூளைக்கல்லுக்கே இருக்கிற ஒரு கோணங்கள் இருக்கிறது. அந்த மூளைக்கல்லுக்கே நாலு கோணம் இருக்குது. அதே மாதிரி அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சோம்னா அதுக்கும் குறைஞ்சது ஒரு மூணு கோணம் நம்ம பார்த்தாதான் அது சரியான இடத்துல வைக்க முடியும். அப்போ மூளைக்கல்லில் நம்ம வைக்கும்போது அந்த மூளைக்கல்லுக்கு வந்து தேவையான காரியங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏழு புள்ளி இருந்தால் தான் ஒரு மூளைக்கல்லை சரியான இடத்துல வைக்க முடியும். மூளைக்கல்லை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டே வச்சு இந்த இடத்துல வீட்டை கட்டிடலான்னு சொல்லி நம்ம கட்டிகிட்டே போனோம்னா அது வந்து இன்னொரு இடத்தினுடைய இடத்துல போய் அந்த பில்டிங் முடியும். நம்மளுக்கு குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த சுற்றி ஒரு நல்ல இடம் இருக்கணும், வீடு ஒரு அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா, ஒரு மூளைக்கல்லை வைக்கும்போது ஏழு அளவுகள் நாம் தீர்மானித்தாதான் அந்த மூளைக்கல்லை சரியான இடத்துல நம்ம வைக்க முடியும். இது இந்த கட்டட வேலை செய்கிறவங்களுக்கு இது நல்லா தெரியும். அந்த ஏழு புள்ளிகளை பார்க்காம ஒரு மூளைக்கல்லை ஒரு இடத்துல வச்சாச்சுன்னா அந்த வீட்டு வேலை முடியும் போது அந்த வீட்டுடைய இன்னொரு மூளை பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும். ஆமாம், ஒன்றா இந்த பக்கம் தள்ளிடும் இல்லை அந்த பக்கம் தள்ளிடும், அல்லது அடுத்தவங்க காம்பவுண்டில் போய் நிற்கும், அல்லது சைடில் இடம் வர்றதுக்கு வழி இல்லாமல் குறுகலாக போய் நிற்கிறோம். அப்படியாக ஏழு புள்ளிகள் இருந்தால் தான் ஒரு மூளைக்கல்லை ஒரு இடத்துல சரியானபடி தீர்மானிக்க முடியும். சரி, இப்போ வந்து நம்ம பொருளுக்கு வருவோம். கிறிஸ்துவனுடைய வார்த்தை எப்படி ஏழாக பிரிந்திருக்கிறது, எப்படி ஏழு தடவை பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது, அதே மாதிரி ஏழு நட்சத்திரங்கள். ஒரு நட்சத்திரம்னா இருளில் பிரகாசிக்கிற கிறிஸ்துவனுடைய வசனமே ஒரு நட்சத்திரம், அது வந்து ஏழு நட்சத்திரங்களாக வெளிப்படுகிறது. அப்போ கண்களும் ஏழாக வெளிப்படுகிறது, நட்சத்திரமும் ஏழாக வெளிப்படுகிறது. இது என்னவா இருக்கும் இந்த சப்ஜெக்ட்? இப்போ தான் நான் முதல் பேசுகிறேன், ஆனால் என்னுடைய காரியத்தை தெரிஞ்சு நான் நினைக்கிற மாதிரி யாராவது நினைக்கிறவங்க இருக்காங்களான்னு பார்க்கலான்ட்டு அது நீங்கள் சொல்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். ஏழு கண்கள் என்னவாக இருக்கும், அல்லது ஏழு நட்சத்திரங்கள்னா என்னவாக இருக்கும்? வாதை வந்து எப்படி பிரகாசிக்கும்? சோத்திரம் ஏழு தேவதூதர்கள். ஆனால் ஒரு விதத்தில் சரி, ஆனால் எப்படி ஏழு பேரும் தேவதூதர்கள்? அது தேவனுடைய வார்த்தை தான் அப்பவும் வருது. சரி, உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு காரியங்களை பார்ப்போம். இப்போ அதை நாம் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஆண்டவர் வந்து ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். அதில் ஆதியிலேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆதிக்கு முன்னால் ஒரு காரியம் அங்கே தொடங்குது. ஆதின்னு சொல்லும்போது அங்கே ஒரு காரியம் தொடங்குது. என்ன காரியம் தொடங்குது? சிருஷ்டித்தார் அப்படின்னா ஆதியிலேன்னா அந்த இடத்துல ஒரு பொருள் அங்கே ஆரம்பமாகிறது. இல்லை கரெக்டு, ஆனால் ஆதின்னு சொல்லும்போது அங்கே வந்து ஒரு பொருள் ஆரம்பமாக்கிறது. இல்லை ஆதியிலேன்னு சொன்னால் காலம், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னால் தேவன் என்னத்த சிருஷ்டிச்சார்னு கேட்டிங்கன்னா காலம், சமயம். அப்போ முதல்ல காலம் ஆரம்பமாயிருக்கிறது, அதற்கப்புறம் அந்த காலத்தினுடைய வரிசையில் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறார். அப்போது காலங்களை நாம் பிரித்து பார்க்கணும்னா காலம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இப்படியே வளர்ந்துட்டே போகுது, வருஷங்கள் ஆயிரக்கணக்கில் அப்படி போகுது. இதை வந்து தீர்மானிக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு சுலபமான வழிமுறைகளை ஆண்டவர் உண்டாக்கியிருக்கார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, காலத்தை அளக்கிற அளவு, எளிமையான அளவு வந்து என்னவாக இருக்கும்? அது வந்து பகல் இரவு அது ஒன்று தான், சிம்பிளாக தான் வருது. ஆனால் அதிகமான காலங்களை அளக்கணும், குறைவான காலங்களை அளக்கணும், அதற்கு மத்தியில் இருக்கிற ஒரு கால அளவு இருக்குது. அது வந்து இன்னும் ரொம்ப கம்மியான அளவில் அளக்கிறதுக்கு. இப்போ வருஷங்கள் 1000, 2000, 3000 போகுது, மாதங்கள் போகுது, அதே மாதிரி வாரங்களும் இருக்கிறது, நாளும் இருக்குது. இதில் பொதுவாக வந்து எந்த கால அளவு வச்சு எல்லாத்தையும் எளிமையான முறையில் அதை அளக்கலாம். நேரம் இல்லை, சோத்திரம், நானே சொல்லிடுறேன். வாரம் ஏழு நாட்களை வைத்து மிக குறைந்த அளவையும் அளக்கலாம், பெரிய அளவையும் அளக்கலாம். வருஷத்துக்கு 52 வாரம். அதே மாதிரி நாளை பிரிக்கணும்னா ஏழை பிரித்தா போதும், அப்போ இந்த ஏழு நாட்களில் இந்த கால அளவு தீர்மானிக்கப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 48:2 வாசிப்போம். சங்கீதம் 48:2 மகாராஜாவின் நகரம். அப்போ ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம் வடக்கு திசை. ஆனால் அது சர்வபூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. எப்படி சர்வபூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது? ஆண்டவர் அங்க இருக்காரு. எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கறத காரியம் அங்கிருந்து என்ன வெளிப்படுகிறது? அதான் என்ன மனுஷனுக்கு அது எப்படி பயனுள்ள வகையில் அவன்
சந்தோஷப்படுறான்?
வடதிசையில் எல்லாமே நிற்குது. ஆனால் சர்வ பூமிக்கும் மகிழ்ச்சியை கொடுக்குற காரியம் ஒன்று இங்கிருந்து நடக்குது. ஒளி இல்லை. சோத்ரா நானே சொல்லிடுறேன். நான் கப்பல் அது அங்க வடக்கில் இருக்குது. இப்ப நம்மளுக்கு எப்படி அது வந்து பயனுள்ள வகையில இருக்குது? அங்க இருக்கிறது வடக்கு திசை தெரியுது. இப்போ வடக்குல ஆண்டவர் இருக்காரு, இங்கிருந்து நாம பாக்குறோம். ஆனா சர்வ பூமிக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற காரியம் அங்கிருந்து என்ன நம்மளுக்கு வெளிப்படுகிறது? அதான் நம்மளுக்கு கேள்வி. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆகாயத்தில் விமானத்தில் போகும்போதும் சரி, கடலில் போகும்போதும் சரி, அகிலாண்டத்தில் எங்கே போனாலும் சரி, மனுஷன் திசையை அளக்கிறதுக்கு பயன்படுத்துறது வடக்கு திசை தான். சந்திரமண்டலத்துக்கு போனாலும் சரி, அவன் அங்கிருந்து அளக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வடக்கு திசை தான். அந்த வடக்கு திசை தெரிஞ்சாதான் மற்ற என்ன காரியம் தெரியும், எல்லா திசையும் தெரியும். அதுதான் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. கடலில் வந்து தசை தெரியாமல் அலையும் போது காந்த ஊசி கரெக்டாக வடக்கில் நின்றுதுன்னா இது எந்த மூலையில் அவங்க இருக்காங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த மூளைக்கு போகலாம். அப்போ ஒரு திசையிலிருந்து எத்தனை திசை மனுஷனுக்கு வெளிப்படுதுன்னு கேட்டிங்கன்னா எத்தனை திசை வருது? இப்போ அங்கே வந்து வேதத்தில் ஒரு திசை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஒரு திசையின் மூலம் எத்தனை திசைகள் வந்து அடையாளம் காணப்படுதுன்னா எட்டு திசை. ஒன்று நம்மளுக்கு வெளிப்பட்டாச்சு, மற்ற ஏழு திசை. அப்போ ஒரு திசை வந்து ஏழு திசையாக நம்மளுக்கு வெளிப்படுது. ஆமாம். அப்போ ஒரு திசையை வச்சு ஏழாக நம்ம கண்டுபிடிக்கலாம் எல்லாமே. அதே மாதிரி வானவில் நம்ம பார்க்குறோம். வானவில் வெளிச்சம் ஒன்று தான் அடிக்குது. ஆனால் அதில் எத்தனை நேரம் இருக்குது? ஏழு நிறம் இருக்குது. எப்படி வெளிச்சம் வந்து ஏழா பிரியுது? அது ஆண்டவருடைய செயல். அதே மாதிரி ஆண்டவருடைய ஆவி ஏழு ஆவிகளாக அனுப்பப்படுகிறது. எப்படி அப்படிங்கிறத இப்போ நாம் சிந்திச்சுட்டு இருக்கிறோம். அதை முதல்ல வந்து காலங்களில் ஏழு நாட்களை பார்க்குறோம். திசையில் பார்க்கும்போது வடக்கு திசை ஒன்று தெரிஞ்சால் போதும், மற்ற ஏழு திசையும் தானாக நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி வானவில் வெளிச்சம் அடித்தாச்சுன்னா போதும், அதில் ஏழு கலர் நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி மூளைக்கல்லை நாம் கண் ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு அதுக்கு குறைஞ்சது ஏழு புள்ளிகளை இருந்தால் தான் அந்த மூளைக்கல்லை சரியான இடத்துல நாம் அதைய வைக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையிலிருந்து சத்தம் பிறக்கிறது. இப்போ தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் பேசும்போது சத்தம் வருது. இந்த சத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஓசை இருக்குது. அப்ப சத்தத்துல வந்து எத்தனை வகையான ஓசைகள் இருக்கிறது? சங்கீதம் பாட்டு பாட்டு ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாங்க இல்லைங்களா பிள்ளைகள்லாம், ஏழு சுரம். அப்ப சாதாரண சத்தத்திலேயே அந்த சுரங்களை பிரிச்சா ஏழா பிரியுது. மற்ற எல்லா சுரங்களும் அந்த ஏழுனுடைய பரிமாணத்துல தான் அதிகமாகறதும் குறையறதும். அப்போ தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது அதில் அந்த ஒரு வார்த்தையிலேயே ஏழு விதமான ஸ்வரங்கள் இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆவி வந்து வெளிப்படும் போது அது ஏழு ஆவிகளாக சகல இடங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. எப்படி ஒரு வார்த்தை வந்து ஏழு இசையாக பிரிந்து பல இடங்களுக்கு செல்லுகிறதோ, அதே போல் தேவனுடைய ஆவி வெளிப்படும் பொழுது அது ஏழு கண்களாக பூமி எங்கும் அனுப்பப்படுகிற ஏழு ஆவிகளாக அது செல்லுகிறது. அதே மாதிரி இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் வந்து ஜீவ சுவாசத்தை மனுஷனுக்கு ஊதினார், ஜீவ ஆத்மாவான. அந்த ஜீவ ஆத்மா ஆனதில் அது என்னென்ன காரியம் மனுஷனுக்கு வெளிப்பட்டிருக்கிறது? உயிரினந்தான், கரெக்டு. ஆனால் அதனுடைய அந்த ஜீவ சுவாசத்தில் மனிதனுக்கு கிடைத்த ஏழு வகையான காரியங்கள் இருக்கிறது. நம்மளுக்கு ஆண்டவருடைய ஜீவ சுவாசம் இருக்குதுன்னா அது ஏழு வகையில் நம்மளுக்கு வெளிப்படும். சோத்ரம். ஆவி ஆத்மாவனுடைய செயல்பாடுகள் அல்லது ஆவி ஆத்மாவனுடைய திறமைகள் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, நானே சொல்லிடுறேன் என்னன்னு. ஆவி ஆத்மாவுடைய செயல்பாடுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது புத்தி கூர்மை, அப்புறம் சுயசித்தம், அப்புறம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துதல், அப்புறம் வாஞ்சைகள், அப்புறம் உச்சரிப்பு. இப்போ வாய் பேச முடியாதவங்களும் உச்சரிப்பாங்க வார்த்தைகளை. இந்த உச்சரிக்கிற தன்மை வந்து மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்புறம் பேச்சு, பேச்சுன்னா வாயில் வந்து வார்த்தைகளாக வெளிவர்றது. அப்புறம் அந்த வார்த்தையாக வெளிவந்ததில் மொழி வந்து இருக்குது. அதில் சிலவங்க வந்து வார்த்தையாக வெளிப்படும். இப்போ மிருகமெல்லாம் வார்த்தையாக வெளிப்படுத்துது, ஆனால் அதில் மொழி வடிவம் இல்லை. அப்போ தேவனுடைய ஜீவசுவாசம் ஒன்று தான் ஆண்டவர் ஊதினாரு, அது மனுஷனுக்கு ஏழு வகையில் புடமிடப்பட்டு அது பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக தேவனுடைய வார்த்தை ஏழு வகையிலே பரிமாணம் பண்ணுகிறது. அதே மாதிரி தேவனுடைய ஆவிகள் ஏழு வகையிலே வெளிப்படுகிறது. அப்போ இப்போ வந்து ஏழு என்னவாக இருக்கும்? சோத்ரம். ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்கு இல்லைங்களா? இவ்வளவு உதாரணம் சொல்லியிருக்கேன். ஆவியின் கணியும் கிடையாது. சரி, அதையும் நானே சொல்லிடுறேன். தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் போது பார்த்தீங்கன்னா அது ஏழு ஓசை இருக்கிற மாதிரியே ஏழு வகையான வித்தியாசமான சிந்தனைகளை வெளிப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தைகள் வருகிறது. இப்போ ஆசீர்வாதம் இல்லைங்களே, அது வந்து ஒரு ஒரு சிந்தனை. அப்போ ஆசீர்வாதங்கிறது ஏழு தடவை வந்தால் அது நம்முடைய வாழ்க்கையில் பரிசோதிக்கப்பட்டதா? இல்லை. அப்போ ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரி சாபமும் இருக்குது. அப்போ அந்த சாபம் வரும்போது இந்த ரெண்டையும் தீர்மானிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு ஆண்டவர் இன்னொரு காரியத்தை வச்சுருக்கிறார். அது என்னவாக இருக்கும்? இப்போ ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் வருதுன்னா அது ஒரு வகையில் பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு சாபம் வருகிறதுனா அது இன்னொரு வகையில் பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஒன்று ரெண்டாக மாறுது, ரெண்டு வந்து மூணாக எப்படி மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, அது தேவனுடைய பிரமாணத்தின்படி தான் அந்த ஆசீர்வாதமும் சாபமும் மனுஷனுக்கு கிடைக்கிறது. அப்போ இந்த பிரமாணத்தை நாம் திரும்பவும் நாம் எடுத்தோம்னா அது பல வகையான பிரமாணங்கள் இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட பிரமாணங்களில் மொத்தம் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரே ஒரு பிரமாணமாக மட்டும் இல்லை, அது பல வகையில் பல வித்தியாசமான கருத்துக்களை அல்லது சிந்தனைகளை வெளிப்படுத்தக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள் நம்மளுக்கு தேவன் எழுதி கொடுத்துருக்கிறார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரமாணம், அப்புறம் நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்புனா தண்டனையாக இருக்கிறது. அப்போ தண்டனையை பற்றி இருக்கிற ஒரு காரியம் ஒன்று, அதே மாதிரி கிருபையை பற்றி இருக்கிற காரியம் இன்னொன்று. இப்படி வந்து ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் எல்லாம் தேவனிடத்தில் வெளிப்பட்ட காரியங்கள் தான். இப்படி வந்து தேவனுடைய வார்த்தையின் மூலம் ஏழு வகையான காரியங்கள் மனுஷனுக்கு வெளிப்பட்டிருக்கிறது. இந்த ஏழு வகையான காரியங்கள் பூமியெங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. இது தேவனுடைய ஏழு ஆவிகளாக இருந்து அதே மாதிரி ஏழு நட்சத்திரங்கள் அப்படின்னா இருளில் பிரகாசிக்கிற ஏழு வகையான நட்சத்திரங்களாக இருந்து பூமி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த ஏழு வகையான காரியங்கள் என்ன? சோத்ரம் 19 சங்கீதம் எடுத்து வாசிப்போம். வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய வரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. அப்ப மனுஷன் வந்து தேவனுடைய காரியங்களை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தானா, தேவனுடைய கிரியைகள் என்னங்கிறது மனுஷனுக்கு புரியும். என்றைக்கு மனுஷன் வானத்தை பார்க்குறானோ, அவன் வானத்தை பார்த்து சிந்திக்கிறானோ, அன்னைக்கு தான் அவனுடைய கரங்கள் தேவனுடைய கரங்களின் கிரி என்னங்கிறது வெளிப்படும். பூமியவே பார்த்துட்டு போனோம்னா ஆமாம், தேவனுடைய காரியம் என்னங்கிறது தெரியாது. ஒரு நாளைக்கு வானத்தை பார்க்க வேண்டிய நேரம் வரும். ஆமாம், அது எப்போ வரும் நம்மளுக்கு? மரணம் அது கடைசியாக வரும், அது கடையில் வர்றது. ஆ, ஸ்ட்ரக்சரில் எடுத்துகிட்டு போகும்போது அப்போ தான் வானம் இவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ தான் ஆண்டவருடைய வல்லமை என்ன, அவருடைய கரங்களின் கிரி என்னங்கிறது அப்போ தான் நாங்கள் சிந்திக்க முடியும். அதுக்கு பதில் இப்போவே
சிந்திச்சிட்டோம்னா
அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோத்திரம் பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிய தெரிவிக்கிறது. ரைட், என்னவா இருக்குது? இப்போ பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகள், அவைகள் பூமி எங்கும் சுற்றி திரிகிறது. நாம் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசான வார்த்தைகளை பொழிகிறது, ஒவ்வொரு ராத்திரிக்கும் அறிவு நம்மளுக்கு வருது. அப்படின்னா இந்த ஆகாய மண்டலத்தில் தேவனுடைய காரியங்கள் இருக்கிறதுனால தான் இந்த ஒளி அலைகள்னால இந்த செய்திகள் அப்படின்னா அங்கே ஒளிபரப்புகிற செய்தி நம்மளுக்கு இங்கே வந்து சேருதுன்னா காற்றில் இருக்கிற ஒளி அலைகள், அந்த ஒளி அலைகள் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்த்துது. அதை ஆண்டவர் அதை உண்டாக்கி வச்சுருக்காரு. அந்த ஒளி அலைகள் இல்லைன்னா மனுஷனுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் புது புது செய்தி நம்மளுக்கு கிடைக்காது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அப்படின்னா அங்கே வந்து பேச்சாக பேசும்போது அங்கே பேசிடுவாங்க, அங்கிருந்து வெளியில் வரும்போது வந்து அமைதியாக வரும். இங்கே நாம் அதை கேட்கணும்னா அதை கேட்கறதுக்கு ஒரு பொருளை வச்சு அதை வந்து கேட்டால் தான் கேட்க முடியும். இல்லாட்டினா ஆகாயம் முழுவதும் நிறைய தேவனுடைய வார்த்தைகள் இருக்கும், அது அமைதியாக இருந்துக்கிட்டே இருக்கும். அது கேட்கறதுக்கு ஒளிபரப்புறதுக்கும் சரி கேட்கறதுக்கும் சரி ஒரு கருவி இருந்தால் தான் அதை வச்சு நாம் கவனிக்க முடியும். இப்போ இருக்குது இந்த டிவி ரேடியோலாம் ஆன் பண்ணால் நம்மளுக்கு சத்தம் போடுதில்ல, ஆகாயத்தில் இருக்கிற ஒளி அலைகளை வச்சு தான் நாம் அதை கேட்குறோம். ஆமாம், அப்போ இதே மாதிரி ஆகாயத்தில் இருக்கிற தேவனுடைய அந்த வார்த்தைகளை என்றைக்கு மனுஷன் சிந்திக்கிறானோ அன்னைக்கு தான் இவன் பேச முடியும், அது அமைதியாக இருக்கும். இப்போ நாம் சிந்திக்கும்போது நம்முடைய மனசில் சத்தம் கேட்குதா, அல்லது வார்த்தையாக வருதா, அல்லது கருத்தாக வருதா, என்னவா வருது நம்மளுக்கு? தியானிக்கும் போது அதுக்கு மொழி இல்லை, வார்த்தை இல்லை, எழுத்து இல்லை, ஆனால் நம்ம தியானிக்கிறோம், அமைதியாக இருக்குது, அதை நடந்துக்கிட்டே இருக்குது. அது வெளியே வரும்பொழுது தான் வார்த்தையாக வருகிறது, எழுத்தாக வருகிறது, சத்தமாக வருகிறது, அது பயனுள்ள வகையில் மனசு இருக்கிறது. ஆனால் எல்லாமே ஒரு வகையான வார்த்தைகளாக வருதா? இல்லை, அது பல வகையான வார்த்தைகள் கலந்து வருகிறது மனுஷனுக்கு. இப்போ எப்படி ஜீவசுவாசத்தில் ஆண்டவர் மனுஷனுக்கு ஊதும்போது அந்த ஜீவசுவாசத்திலிருந்து சந்தோஷம் வருது, கோபம் வருது, எரிச்சல் வருது, புத்திக்கிற சிந்திக்கிறது வருது, அப்படி ஏழு வகையான காரியங்கள்லாம் மாறி மாறி வருது. அப்போ தேவனுடைய வார்த்தைங்கிறது எல்லாரும் நினச்சிக்கிறாங்க கிருபை தான், ஆசீர்வாதம் தான், இதை விட்டால் வேறு இல்லை. இதில் தான் ஆண்டவர் ஏழு தடவை பரிசோதித்து நம்மளுக்கு கிருபையாக ரட்சிப்பு கொடுத்தார். கிருபையும் ஏழு தான், ஆசீர்வாதமும் ஏழு தான், ஏழு தான் பரிபூர்ணம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதல்ல, அஞ்சாவது வசனம் வாசிப்போம். அதே தான் வாசிப்போம். என்ன இது மணவறையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல எது ஓடுது?
சூரியன்
இல்லையே, அங்க சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை தான் சாபிச்சிருக்காரு. அவைகளுக்கு சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். சரி, சூரியனே ஓடுதுன்னு வச்சுக்கலாமே, மகிழ்ச்சியா ஓடுது. மணவறையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருந்து இந்த மணவாளன் யாரு? ஆமா, கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக. கிறிஸ்துவனுடைய வசனம் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தீர்க்க தரிசன காரியங்களை நிறைவேற்றுவதற்காக சந்தோஷமா ஓடிக்கிட்டே இருக்குது, அயலாண்டம் முழுவதும் சுத்திக்கிட்டே இருக்குது. ஆமா, இப்ப இன்னைக்கு சொல்ல போற காரியம் இது வரைக்கும் நான் இங்க பேசாத காரியம், எல்லா ஜனங்களுக்கும் போய் சேர்றதுனால இது தெளிவா பேசுறேன்ட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிறேன். எப்படி வந்து கிறிஸ்துவனுடைய வார்த்தை ஏழாக பரிமாணம் எடுக்கிறது? இப்ப அதுக்கு அடுத்து வாசிப்போம். சங்கீதம் 19 ஆமா, அகிலாண்டம் முழுவதும் சுத்தி ஓடுது, அதனுடைய காந்திக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினுடைய வெளிச்சத்துக்கு மறைவாக ஒரு காரியம் இல்லை. ஆனா இப்போ ஒரே வார்த்தை மட்டும் இப்படியே ஓடிட்டு இருந்தா பார்க்க முடியுமா? அப்போ ஆண்டவர் இது ஏழா பிரிக்கிறாரு. ஏழா பிரிச்சு ஏழு கண்களையும் ஏழு ஆவிகளையும் தேவனுடைய ஆவிகளாக அகிலாண்டம் முழுவதும் சுத்தி அனுப்பிட்டு இருக்காரு. அப்போ இந்த ஏழு ஆவிகள் எப்படி அது பரிமாணம் எடுக்கிறது? அதுக்கு மறைவாக ஒன்றும் இல்லை, ஒரு கண்ணுக்கு தப்புனாலும் இன்னொரு கண்ணு கண்டுபிடிச்சிடும், அங்கேயே கண்டுபிடிச்சிடும். அப்போ அந்த ஏழு ஆவிகள் தான் என்ன? அந்த கையில் உள்ள ஏழு நட்சத்திரங்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையும் நட்சத்திரம் தான், ஆனால் ஏழு வகையாக அது பிரிந்து இருக்கிறது. இப்போ எப்படி வானவில் பார்க்கும்போது வெளிச்சம் வருது, அதில் ஏழு கலர் வந்துருக்கு. அதே மாதிரி மூளைக்கல்லை அளவு தீர்மானிக்கும் போது ஏழு அளவு இருந்தால் தான் சரியான அளவு தீர்மானிக்க முடியும். அதே மாதிரி வடக்கில் உள்ள சியோன் பர்வதம் வடக்கு திசை மனுஷனுக்கு தெரிஞ்சாதான் மற்ற ஏழு திசையை கரெக்டாக தீர்மானிக்க முடியும். இல்லை இது அந்த திசை சூரியன் இங்கே தான் உதிக்குது, இங்கே தான் மறையுது அப்படின்னுலாம் மனுஷன் நினச்சானா அது ஒவ்வொரு திசையில் அது மாறி மாறி வரும், அது சரியான இடத்துல வராது. கிழக்கு தான், கிழக்குலேயே வந்து ரெண்டு மூணு திசை இருக்கும், வடகிழக்கு தென்கிழக்கு இப்படின்னு மாறி மாறி வரும். அப்போ சரியான திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு வடக்கு திசை கிடைச்சாதான் மற்ற ஏழு திசைகளை கண்டுபிடிக்க முடியும். அதுபோல் தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிறவங்க கிருபை, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் இதையவே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மற்ற கண்ணெல்லாம் அவங்கள வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. சோத்ரம், எப்படி தேவனுடைய வார்த்தை ஏழு ஆவிகளாக ஏழு நட்சத்திரங்களாக எப்படி அகிலாண்டம் முழுவதும் சுத்திட்டு இருக்குது நம்ம கொஞ்சம் சிந்தனை பண்ணோம்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சொன்ன உதாரணங்களை எல்லாம் வச்சு நம்ம சிந்தனை பண்ணோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது வாசிக்கலாம். முதல்ல வந்து வேதம். ஆமாம், கர்த்தருடைய வார்த்தை வேதம் அப்படின்னா இது வந்து பிரமாணங்கள் அப்படிங்கிறதுல வேதம். அதுக்கு அடுத்தது ஒன்று, கர்த்தருடைய சாட்சி. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை கிறிஸ்து நிறைவேற்றின காரியங்கள் வேதையை ஞானியாக்குறதுமாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது எட்டாம் வசனம், அப்போ இங்கே நியாயங்கள் முதல்ல வந்து வேதம் சாட்சினா அது நிறைவேற்றப்பட்ட ஆதாரம், அப்புறம் நியாயங்கள். ஆ, அதை சொல்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ நான் கேட்டேன். நான் இதுலேயே லைனாக இருக்குது. ஆ, கற்பனை. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கண்ணு வச்சுக்கலாமே. ஆ, அப்புறம் ஆ, அதுக்கப்புறம் அவைகள் பொண்ணிலும் மிகுந்த பசு மண்ணிலும் விரும்பப்படத்தக்கதா இருக்கிறது. அப்போ பொண்ணை மட்டும் 7 தடவை புடமிட்டு டெஸ்ட் பண்ணி இதுதான் நல்ல பொருள்னு நாம தீர்மானிச்சு வச்சிட்டோம். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைய இந்த 7 வகையில் நாம் என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா? இல்லை. ஆசீர்வாதம் வேணும், கிருபை வேணும், அதே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஆனால் இங்கே தேவனுடைய வார்த்தை நியாய தீர்ப்பும் கொடுக்குது, பிரமாணமும் கொடுக்குது, நியாயங்களை சொல்லுது, கற்பனைகளை சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை சொல்லுது. இப்படி இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மோசே வந்து ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த பிரமாணங்களில் இந்த இது எல்லாமே இருக்கு. கற்பனைனு என்ன, சாட்சின்னு என்ன, பிரமாணம்னு என்ன, சட்டங்கள்னு என்ன, வழிகள்னு என்ன அப்படிங்கிறது இருக்குது. இந்த காரியத்தை தெளிவாக பார்க்கறதுக்கு 119 சங்கீதம் இருக்கு பாருங்க, அதுலேயும் இதே தான் வரும். சட்டங்கள், சாட்சிகள், வழிகள், நீதி நியாயங்கள், வழிகள், இப்படி மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது வந்து 7 தேவனுடைய ஆவிகள். அப்போ நியாய தீர்ப்பு நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஆவி, கிருபையை கொடுக்கறதுக்கு ஒரு ஆவி, பிரமாணத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ஆவி, அப்படி வந்து ஒவ்வொன்றுக்கும் தேவன் ஒரு ஆவியை தீர்மானித்து வைத்திருக்கிறார். ஆமாம், ஒரே ஆவியானவர் தான். ஆமாம், 7 வகையான பிரமாணங்களை வைத்து அந்தந்த பிரமாணங்கள் அந்தந்த காரியங்களை நிறைவேற்றுகிறது. இப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா சுனாமி, அப்போது சுனாமி வரும்போது அது ரொம்ப ஆக்ரோஷத்தோடு வருது. அப்போ ஆவி பிடிச்ச மாதிரி அது வருது. அதே மாதிரி ஆண்டவர் ஜனங்களுக்கு மழையை கொடுக்கும்போது ரொம்ப கிருபியாக எல்லாம் வயலெல்லாம் நிறைஞ்சு வளைஞ்சு நல்லா வெள்ளாமல் வர மாதிரி அதையும் இரக்கமாக செய்கிறார். அப்போ இரக்கத்துக்கும் ஒரு ஆவி இருக்கணும், அதே மாதிரி நியாய தீர்ப்புக்கும் ஒரு ஆவி இருக்கணும். இப்போ நம்ம பாட்டுனே கோபம் வந்ததுன்னா அந்த கோபத்துக்கு ஒரு ஆவி இருக்குது, அதே மாதிரி அன்புக்கும் ஒரு ஆவி இருக்குது. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகள் 7 வகையிலே பிரிந்து பரிமாணித்திருக்கிறது. அந்த 7 பிரமாணங்களுக்கும் 7 ஆவிகள் இருக்கிறது. அந்த 7 தேவனுடைய வார்த்தைகளும் இருளில் பிரகாசிக்கிற 7 நட்சத்திரங்களாக இருந்து நியாய தீர்ப்பும் பிரகாசிக்கும், இரக்கமும் பிரகாசிக்கும், பிரமாணமும் பிரகாசிக்கும். அப்போ இதில் தேவனுடைய இரக்கம் மட்டும் வேணும், ஆசீர்வாதம் மட்டும் வேணும், அதையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தால் மற்ற 4 கண்ணு 5 கண்ணு என்ன பண்ண சொல்லுது? நியாய தீர்ப்புக்கு போராடுது. அது நீ இந்த பிரமாணத்தின்படி செய்தியா? அப்போ உடனே நியாய தீர்ப்பு நிறைவேற்றுறதுக்கு அது இன்னொரு கண்ணு முயற்சி எடுக்கிறது, அதே மாதிரி இன்னொரு ஆவி முயற்சி எடுக்கிறது. அப்படி தேவனுடைய வார்த்தைகள் 7 வகையில் பிரிந்து செயல்படுகிறது. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகள் சுரமண்டலத்திலே வெளிப்படுத்துவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை மறைவாக இருக்கிற காரியங்களை சுரமண்டலத்தின் ஓசையிலே இந்த ஓமைகளை வெளிப்படுத்துவேன். சுரமண்டலம் பார்த்தீங்கன்னா 7 விதமான ஓசைகள். அப்போ 7 விதமான ஓசைகள் ஒரு ஓமையில் அடங்கி இருக்குது. அப்போ சங்கீத ராகத்துக்கு எப்படி 7 ஓசைகள் இருக்குதோ அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையில் 7 ஓசைகள்னா அடிப்படையாக இந்த ஓசை தான். நியாய தீர்ப்பின் ஓசை வேற, பிரமாணத்தின் ஓசை வேற, கற்பனையின் ஓசை வேற, சத்தங்கள் வேற, இப்படியாக 7 பிரிந்திருக்கிறது ஸ்தோத்திரம். அதனால் தேவனுடைய காரியங்கள் 7 கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற 7 ஆவிகளாக இருக்கிறது. 7 நட்சத்திரங்கள் தேவனுடைய வார்த்தை 7 பிரமாணங்களிலே பிரகாசிக்கிற அல்லது இருளில் பிரகாசிக்கிற ஆமாம் நட்சத்திரமாக இருந்து தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறது. வெளிப்படுத்தல் 1:20 வாசிப்போம். அப்போ 7 தூதர்கள் அப்படின்னா 7 வகையான தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிற தேவனுடைய வசனங்கள். ஆமாம், 7 சபைகள். 7 சபைகள்னா 7 வகையில் பிரிஞ்சிருக்கிற தேவ ஜனங்கள், அல்லது 7 பட்டணங்களில் இருக்கிற 7 வகையான ஜனங்கள், அல்லது 7 காலங்களில் இருக்கிற 7 வகையான ஜனங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். எபிரேயர் 1:13-14 வாசிப்போம். எபிரேயர் 1:13-14. போதும், தூதர்கள் தேவனுடைய பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். உண்மையான எழுத்தின்படி தூதர்களும் அந்த பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். அதே மாதிரி அப்படி இருக்காங்க. அதுக்கப்புறம் இடையில இன்னொன்று சொல்றது விட்டாச்சே, ஊழியக்காரங்களும் தேவனுடைய தூதர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தையும் ஆமாம் அனுப்பப்படுகிற வேற ஆட்கள், யார் ஒன்று எழுத்தின்படி தூதன், இன்னொன்று ஆவிக்குரிய நிலைமையில் தேவனுடைய ஊழியக்காரங்க. இதில் இவங்க ரெண்டு பேரும் கொண்டு வர செய்தி என்னவாக இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற படிமுடைய ஆவிகள். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா 7 ஆவிகளாக அகிலாண்ட முழுவதும் சுற்றிட்டு இருக்குது. எப்படின்னா இந்த 7 ஆவிகள் தேவனுடைய பிரமாணங்கள், சட்டங்கள், சாட்சிகள், நியாய தீர்ப்புகள், இப்படி நாம் 19வது சங்கீதத்திலையும் 119வது சங்கீதத்திலையும் பார்க்குற மாதிரி இருக்கிற காரியங்கள் பூமி எங்கும் சுற்றி கொண்டு இருக்கிறது. இது ஆண்டவர் மோசேக்கு எழுதி கொடுக்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரமாணங்களை எழுதி கொடுத்து இந்த பிரமாணங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதி கொடு, இதை தலைமுறை தலைமுறையாக பின்பற்ற வேண்டும், இப்படி நியாய தீர்ப்பை இந்த மாதிரி எழுதி கொடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மோசே வந்து நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்காரு. ஆனால் அது இயேசு கிறிஸ்து வந்து திரும்பவும் நிறைவேற்றி அதை வந்து இன்னும் கூட நல்ல பூரண பிரமாணமாக மாற்றி கொடுத்திருக்கிறார். 2 பேதுரு 1:19 19வது வசனம். 2 பேதுரு 1:19. அப்போ தேவனுடைய வசனம் இருளில் பிரகாசிக்கிற நட்சத்திரமாக இருக்கிறது. அது 7 வகையில் பிரிந்து 7 வகையான பிரகாசங்களை கொடுக்கிறது. எப்படி வானவில் வந்து பச்சை, சிகப்பு, மஞ்சள் அப்படி வித்தியாசமான கலரில் வெளிப்படுதோ அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகள் வேதம், நியாய தீர்ப்பு, பிரமாணங்கள், சட்டங்கள், சாட்சிகள், வழிகள் அப்படிங்கிற கோணத்தில் 7 வகையாக பரிமாணிக்கிறது. இதுதான் வந்து சுரமண்டல ராகங்கள். தேவனுடைய வார்த்தையில் ஒரு வார்த்தையில் எப்படி 7 வகையான ராகங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையில் இந்த 7 வகையான காரியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. எல்லாரும் கிருபை, அன்பு இந்த ரெண்டை மட்டும் நினச்சிட்டே இருந்தால் மற்ற ராகமெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆமாம், சுரமே இருக்காது. சர்க்கரை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சர்க்கரையே சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்தால் அப்புறம் மொத்தம் சர்க்கரையாக மாறிடும், உடம்பே சர்க்கரையாக மாறிடும். சோத்ரம். யோபு 38:12-13 வாசிப்போம். யோபு 38:12-13.
போதும்
விடுவெளி நட்சத்திரம் நம்மளுக்கு உதிச்சுன்னு வைங்கள, அதில் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? சந்தோஷமா இருக்கு, கரெக்டு, ரைட்டு. பொழுது விடியுது, நல்லதான் பிறக்குது. ஆனால் அந்த வசனத்தில் நம்மளுக்கு என்ன புரிஞ்சிருக்குது? எப்படி நம்மளுக்கு சந்தோஷம் வருது? அங்கே தான் கேள்வி. சந்தோஷம் வருது விடியோலை நட்சத்திரத்தை பார்த்தாச்சுனாவே நம்மளுக்கு சந்தோஷம் வருது. எப்படி நம்மளுக்கு வருது? எப்படி கண்டுபிடிச்சிருப்போம்? அதுலேயே இருக்குது, அந்த வசனத்திலே இருக்குது. அந்த வசனத்திலே இருக்குது. நம்ம முதல்ல வாசித்தோம், விடிவெளி நட்சத்திரம் பிரகாசிக்கும் போது வெளிச்சத்தில் பிரகாசிக்காது, இருளில் தான் பிரகாசிக்குது. அது இல்லை, அது இல்லை, நம்மளுக்கு இப்போ அது வந்து குரூப்பாக இருக்கும்போது, தனிப்பட்ட மனுஷனில் இருக்கும்போது எப்படி நம்முடைய இருதயத்தில் விடிவெளி நட்சத்திரம் உதிச்சா என்ன நம்மளுக்கு நம்மளை விட்டு போகும், எப்படி சந்தோஷம் நம்மளுக்கு வரும்? வந்து வந்துடும். அது இருள் எப்படி போகுது இப்போ தான் கண்டுபிடிக்கிறதுப்பா, இருள் எப்படி போகுது? ஒரு மனிதனுக்கு எப்படி கொண்டு வரது? அப்படின்னா இருளுடைய எல்லை, ஆமா, இருளுடைய எல்லை வந்து எப்படின்னு எப்போ நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை பிரகாசிக்குதோ அந்த பிரகாசிக்கிறதுலேருந்து இருள் வந்து எவ்வளவு தள்ளி இருக்குன்னா, எந்த அளவுக்கு பிரகாசிக்குதோ அந்த அளவுக்கு இருள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் தள்ளி நிற்கும். அப்போ துன்மார்க்கு எங்கே நிற்பானா? அதான் துன்மார்க்கள் உதறி போடும்படிக்கு இப்போ மொத்தம் இருட்டாக இருக்குது, வெளிச்சம் வந்துருதுன்னா என்ன ஆகுது? இருள் அந்த பக்கம் இந்த பக்கம் விலகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அப்போ நம்மளுக்குள்ள ஒரு குறை இருக்குது, அல்லது ஒரு பாவம் இருக்குது, அல்லது நம்மளுக்குள்ள ஒரு அறியாமை இருக்குது. அப்போது தேவனுடைய வார்த்தையை படித்து நம்மளுக்கு சந்தோஷம் அதில் கிடைக்கும் பொழுது, அல்லது தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைக்கு ஏற்றுக்கொள்ளும் பொழுது இருள் நம்மளை விட்டு நீங்குது. அப்போ இருள் நம்மளை விட்டு நீங்குதுன்னா என்ன அர்த்தம்னா, துன்மார்க்கன் நம்மளை விட்டு விலகி நிற்கிறான். அப்போ அதுக்கு எல்லையில் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு, அவனை வந்து தூரத்தில் துரத்தியாச்சு. அப்படின்னா துன்மார்க்கள் உதறி போடும்படிக்கு, அப்படின்னா நம்முடைய இருதயத்திலேருந்து பாவத்தை அகற்றும்படிக்கு அதனுடைய எல்லை என்னங்கிறது தெரியும். அப்புறம் அதனால தான் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்குது. அப்போ நம்ம ஒரு காரியத்தை அறியாமல் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையில் அறியும் பொழுது நம்முடைய அறியாமை நம்மளை விட்டு நீங்குது. அதே மாதிரி பாவம் செஞ்சிட்ருக்கிற ஒரு மனுஷன் எப்படி விடுதலை ஆகுன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. அப்போ துன்மார்க்க நம்ம இருதயத்தில் உட்காண்டிருக்கிறான், அவனை வெளியில் துரத்தணும். அப்போ அதுக்கு துரத்தினா போக மாட்டான். அதுக்கு விடிவெளி நட்சத்திரத்தை நம்ம இருதயத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது துன்மார்க்கன் உதறி போடப்படுகிறான். அப்படின்னா அவனை துரத்தி விட்டாச்சுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு எல்லை என்னங்கிறத நம்ம தீர்மானிச்சிடலாம். அப்போ தேவனுடைய அன்புனா இந்த அளவுக்கு இருக்குது, இதனுடைய வெளிச்சம்னா அதனுடைய அளவு இந்த அளவுக்கு இருக்குது. அப்போ துன்மார்க்கம் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தை இருந்தால் தான் அந்த துன்மார்க்கனை துரத்த முடியும். அப்போ துன்மார்க்கனை துரத்துவதற்கு உண்டான காரியம் என்னங்கிறது இந்த விடிவெளி நட்சத்திரத்தில் இருக்கு. இப்போ யோவான் 1:1-5 வாசிப்போம்.
அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை.
இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்ப இருளுக்கு ஒரு எல்லையை தீர்மானிக்கணும்னு சொன்னா, அல்லது இருளை வந்து நாம உதறி போட வேண்டும், அப்படின்னா தேவனுடைய வார்த்தை இருந்தால் தான் போதனை முடியும். அது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, உண்டானதெல்லாம் அவரால் இல்லாமல் வேறொருவர்களாலும் உண்டாக்கப்படவில்லை. அதே மாதிரி நான் சங்கீதத்தில் வாசிக்கும் போது அகிலாண்டம் எங்கும் சுற்றி திரிகிறது, அதனுடைய காந்திக்கு மறைவாக ஒன்றுமில்லை, உண்டானதெல்லாம் அவராலே தான் உண்டாக்கப்பட்டது. அந்த உண்டாக்கப்பட்ட எல்லா இடத்துக்கும் தேவனுடைய வார்த்தை ஏழு ஆவிகளாக பிரிந்து சென்று எல்லாம் தேவனுடைய செய்தியை அறிவிக்கிறது. ஸ்தோத்திரம். யோவான் 12:34-37.
ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அவர் இத்தனை அற்புதங்களை
இல்ல யோவான் 12:34 தானே வாசிக்கிறீங்க,
34-37 அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயல் யாருக்கு வெளிப்பட்டது? இயேசை அதிர்ந்து தரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடக்கிறது.
அதுக்கப்புறம்
ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் இயேசை அப்படின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தில் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் சூடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றார். ஏசையா அவருடைய மகிமை ஏசையா அவருடைய மகிமை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவர்களை சொன்னார். ஆகிலும் அதிகாரிகளிலும் அனைவர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள்.
இங்கே வந்து கிறிஸ்துவனுடைய வெளிச்சம் என்னங்கிறத அவர் நானே தான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் அப்போ பிரகாசிக்கிறது என்னங்கிறத ஆண்டவர் இந்த வசனத்தில் தெளிவாக சொல்கிறாரு. ஆமாம், அப்போ தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு பிரகாசிக்கப்பட்டிருந்தும் அதை வந்து நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் ஒளி நம்மளை விட்டு போய்விடும். ஏசையா 55:10-11 வாசிப்போம். இங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் வராமல் தேவன் என்ன காரியமாக அனுப்பினாரோ அந்த காரியத்தை செய்து முடித்து வெற்றியாக திரும்பும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை ஏழு வகை பிரமாணங்களாக பிரிந்து ஏழு நட்சத்திரங்களாகவும் பிரிந்து ஏழு தூதர்களாகவும் பிரிந்து அதே மாதிரி ஏழு தேவனுடைய கண்களாக பிரிந்து அகிலாண்டம் முழுவதும் சென்று தேவன் என்ன காரியத்தை திட்டம் பண்ணியிருக்கிறாரோ அந்தந்த காரியத்தை அந்தந்த ஆவிகள் அது செய்யும். ஏசையா 51:4 வாசிப்போம். தேவனுடைய பிரமாணங்களை வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். அப்ப ஏழு நட்சத்திரங்கள் ஏழு வகையான வெளிச்சங்களை கொடுத்து பிரகாசிக்கிறது. அதே மாதிரி வானவில் வந்து வெளிச்சம்தான் வருது, அதில் ஏழு வகையான நிறங்கள் வெளிப்பட்டு பிரகாசிக்கிறது. அதே மாதிரி தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் வார்த்தை புறப்படுகிறது, அது ஏழு விதமான சங்கீத ஓசைகளாக வெளிப்படுகிறது. அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் பிரமாணங்கள் சட்டங்கள் சாட்சிகள் நியாய தீர்ப்புகள் இப்படி ஏழு வகையிலே தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்பட்டு ஏழு ஆவிகளாக சென்று அகிலாண்டம் முழுவதும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது. அதனால் இந்த ஏழு காரியங்களை அறியாமல் இருந்தோம்னா அந்த ஏழு காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே பிரகாசம் இல்லாமல் இருக்கும். என்றைக்கு இந்த ஏழு காரியங்கள் நம்ம அறிந்து கொள்கிறோமோ அன்றைக்கு தான் ஏழு தீபங்களாக நம்முடைய இருதயத்தில் பிரகாசிக்கும், ஏழு விடிவெளி நட்சத்திரங்களாக நம்முடைய கரங்களில் இருந்து சகலத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனால் தேவனுடைய இந்த இப்படிப்பட்ட வார்த்தைகளை உடையவர் சொல்லுகிற செய்தி அப்படிங்கிறத இன்றைக்கு பார்த்தோம். பாக்கி இருக்கிற காரியங்களை அடுத்த வாரம் பார்ப்போம். அதனால் இருளில் பிரகாசிக்கிற தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் நாம் ஏற்றுக்கொண்டால் துஷ்டர்கள் உதறி போடப்படுவார்கள், அப்படின்னா பாவம் நம்மளை விட்டு நீக்கப்படும். தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்லி வச்சுட்டு இருந்தோம்னா இருதயத்திலே பிரகாசிக்காது, வெளியில் பிரகாசிக்கும் இருதயத்தில் பிரகாசிக்காது. ஆனால் வாயில் வந்து நல்லா தெரிஞ்ச மாதிரி நம்ம பேசிக்கலாம், இருதயத்தில் பிரகாசிக்குதா வாயில் பிரகாசிக்குதான்னு நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அதனுடைய தொடர்ச்சி தான் பின்னால் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இவ்வளோ வல்லமைகளை உடையவர் சொல்லுகிறதாவதுன்னு சொல்லிட்டு இதை தொடர்புடைய மற்ற காரியங்களை அந்த சபை ஜனங்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய ஆவிக்குரிய ஜனங்கள் எப்படி வாயில் பிரகாசிக்கிறாங்களா இருதயத்தில் பிரகாசிக்கிறாங்களா அப்படிங்கிறத விளக்கி சொல்லிட்டு வர்றாரு. அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.